வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 35. வாசிப்பவர் மதுமிதா. தாடி பற்றி எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கேட்டது போல் அந்த காவல் வீரர்கள் என்னை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஊரிலே சில ஆஸ்திவந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கிறதும் இல்லை, குற்றம் செய்கிறதும் இல்லை. அவர்கள் உன்னிடத்திலே திருடறினது போல் குற்றம் சாட்டி சில தடயங்களை அவர்களுடைய வீட்டில் போட்டு எடுத்து அவர்களை விசாரணைக்கு கொண்டு வர யோசித்திருக்கிறோம். நீ அந்த திருட்டு குற்றம் வாஸ்தவன்தான் என்று சாட்சி சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற தொகையில் உனக்கு நாங்கள் பங்கு கொடுக்கிறதுமல்லாமல் உன் மேலே இப்போது வந்திருக்கிற குற்றங்களையும் நிவர்த்தி செய்து விடுகிறோம் என்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்களுடைய புத்தியையும் மயக்கக்கூடியவைகளாயிருந்தாலும் என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் எனக்கு செய்த பால போதத்தினால் நான் துர்புத்திக்கு இடம் கொடாமல் அந்த காவல் சேவகர்களை நோக்கி, நீங்கள் சொல்கிறபடி பொய் சாட்சி சொல்ல நான் அருகனல்ல. நான் ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே கடவுள் என்னை இந்த நிலைமையில் விட்டிருக்கிறார். நான் பொய் சாட்சி சொல்லவும் வேண்டுமா என்றேன். அவர்கள் மறுபடியும் என்னை நோக்கி, நீ பொய் சாட்சி சொல்ல அஞ்சுகிறபடியால் வேறொரு காரியம் சொல்கிறோம், அதையாவது நீ செய்ய வேண்டும். எங்களுக்கு வெகு காலமாக உத்தியோகம் உயரவில்லை. ஏனென்றால் நாங்கள் மானத்தை பார்க்கிலும் பிராணனை பெரியதாக எண்ணுகிற சூரர்களானபடியால் ஒரு வீட்டில் திருடர்கள் பிரவேசித்து திருடும் போதாவது அல்லது வேறு குற்றங்கள் நடக்கும் போதாவது நாங்கள் போய் கலந்து கொள்கிறதில்லை. திருடர்கள் சொத்துக்களையெல்லாம் வாரிக்கொண்டு ஓடின பிற்பாடு நாங்கள் திருட்டு நடந்த இடத்திற்கு போய் விசாரிக்கிறது வழக்கம். நாங்கள் குற்றம் நடக்கும் போது பிரவேசித்து தடுக்காமலும் திருடர்களை கையும் கழுவமாய் பிடிக்காமல் இருப்பதால் எங்களை உத்தியோகத்தில் உயர்த்த மாட்டோம் என்று மேலான அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நாங்களே சில திருடர்களை சேர்த்து ஒரு வீட்டில் திருடும்படி செய்து அவர்களை கையும் மெய்யுமாய் பிடித்தது போல் பாவனை செய்ய உத்தேசித்திருக்கிறோம். அவர்களை காட்டிக் கொடுக்கிறதில்லை என்று நாங்கள் வாக்குறுதி செய்தால் அவர்கள் எங்களுடைய வார்த்தையை நம்பி அகத்தியம் திருட சம்மதிப்பார்கள். அவர்கள் திருடின பிற்பாடு அவர்களை காட்டிக் கொடுத்தால் தோஷம் என்ன? அவர்கள் திருடுகிற சொத்தை நாங்கள் கைப்பற்றி கொள்வதுமன்றி எங்களுக்கு உத்தியோகம் உயரவும் ஏதுவாயிருப்பதால் இரண்டு விதமான அனுகூலங்கள் இருக்கின்றன. சில திருடர்கள் தங்களுடைய கிரகங்களை பார்க்கிலும் காராகிரகத்தை சிரேஷ்டமாக எண்ணி அவ்விடத்துக்கு எப்போது போவோமோ என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருடர்களை ஒரு வீட்டில் திருடும்படி ஏவி பிறகு அவர்களை காட்டி கொடுப்பதினால் அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்கிறோமே அன்றி தீங்கு செய்யவில்லை. நீயும் அந்த திருடர்களுடன் சேர்ந்து திருடினால் உன்னை மட்டும் நாங்கள் ஒரு நாளும் காட்டிக்கொடோம். உன்னை தகப்பனாக வைத்து கொண்டு நாங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறோம் என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நான் இரண்டு காதுகளையும் பொத்திக்கொண்டு இப்படிப்பட்ட அயோக்கியர்களுடன் சகவாசம் செய்யும்படி லபித்ததே என்று நினைத்து நினைத்து நெடுநேரம் பெருமூச்செறிந்தேன். அந்த ஊர் தவிர வேறெந்த ஊரிலாவது அப்படிப்பட்ட வார்த்தைகளை யாராவது சொல்லியிருந்தால் அவர்களுடைய நாவு உடனே அறுபட்டிருக்கும். அவர்களுடைய 32 பல்லும் உடைபட்டிருக்கும். 1000 பாம்புகளுக்குள் ஒரு தேரையைப் போல அகப்பட்டு கொண்டு தவிக்கிற நான் என்ன செய்யக்கூடும்? நான் அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்கிற காரியத்தை நிறைவேற்ற நான் சமர்த்தன் அல்ல. அதற்கு தகுந்த பக்குவசாலிகள் உங்களுக்கு யதேஷ்டமாக அகப்படுவார்கள். ஆகையால் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றேன். இதனை கேட்டவுடனே அந்த பாபிஷ்டர்கள் கோபிஷ்டர்களாகி என் மேலே ஏற்பட்டிருக்கிற குற்றங்களை பலப்படுத்தவும் அந்த குற்றங்களை அவர்கள் முன்பாக நான் ஒப்புக்கொண்டது போல படி முடிச்சு முடியவும் ஆரம்பித்தார்கள். அவர்கள் காலால் முடிந்ததை கையால் அவிழ்ப்பது யாருக்கும் அசாத்தியமாகையால் நான் வலையில் அகப்பட்ட மான் போலவும் தூண்டிலில் அகப்பட்ட மீன் போலவும் துடித்து பதைத்து தடுமாறினேன். என்னோடு கூட காவல் கூடத்தில் இருந்தவர்களில் ஒருவன் சுமுகனாயும் சரசியாயும் காணப்பட்டபடியால் நான் அவனை பிரத்யேகமாக அழைத்து இந்த ஊர் பெயரும் அரசன் பெயரும் என்னவென்றும் இராஜரீக தர்மமும் நியாய பரிபாலனமும் எப்படி என்றும் விசாரித்தேன். அவன் என்னை பார்த்து, நீர் அந்நிய தேசத்தர் போர் காணப்படுகின்றது. இந்த ஊருக்கு விக்ரமமுரி என்று பெயர். பல நாடுகளுக்கு இது ராஜநகரமாய் இருக்கின்றது. இதை ஆண்ட அரசன் இதற்கு 2 வருஷத்துக்கு முன்பு புருஷ பிரஜை இல்லாமல் இறந்து போனான். அது முதல் இந்த ஊர் அரசன் இல்லாமல் பிரஜாதிபத்தியமாயிருக்கிறது. ஒவ்வொருவனும் தான் தான் பெரியவன் என்று தலைக்கு தலை மூப்பாய் தரிதலையாய் திரிகிறபடியால் இந்த நாடு தலையில்லாத சரீரம் போல தத்தளித்து கொண்டிருக்கின்றது. சூரியன் போன பிற்பாடு துஷ்டமிருகங்கள் வெளிப்பட்டு சஞ்சரிப்பது போல, அரசன் போன பிற்பாடு அக்கிரமக்காரர்கள் கிளம்பி ஊரை பாழாக்கி விட்டார்கள். சாதிக்கள் எல்லோரும் ஒடுங்கி போனார்கள். வெளியே போனால் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருமோ என்கிற நம்பிக்கை இல்லை. நம்முடைய பொருளை நாமே சுதந்திரமாக அனுபவிப்போம் என்கிற நிச்சயம் இல்லை. பாலூருக்கு நரிராஜா என்பது பால துஷ்டர்களே சர்வ வியாபகமாயிருக்கிறபடியால் லக்ஷாதிபதியாயிருக்கிறவன் ஒரு நிமிஷத்தில் பிக்ஷாதிபதியாகிறான், பிக்ஷாதிபதியாயிருக்கிறவன் லக்ஷாதிபதியாகிறான். இந்த ஊருக்கு விக்ரமபுரி என்கிற பெயர் போய் அக்கிரமபுரி என்கிற பெயர் வந்துவிட்டது. பெரிய அரண் போல மலைகளும் சமுத்திரங்களும் சூழ்ந்திருப்பதால் இந்த ஊருக்கு வெளிச்சத்துருக்கள் ஒருவரும் இல்லை. உள் சத்துருக்களுடைய போராட்டமே பெரியதாயிருக்கின்றது. குடியரசு கொடிய அரசாகிவிட்டதால் சீக்கிரத்தில் ஒரு அரசனை நியமிக்க வேண்டும் என்பது சாதுக்களுடைய மனோபாவமாயிருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல காலம் எப்போது வருமோ தெரியவில்லை என்றான். நான் அந்த மனுஷனை பார்த்து, இப்போது அரசன் இல்லாதபடியால் நம்முடைய சங்கதிகளை யார் விசாரிப்பார்கள் என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்து சொல்கிறான், அரசனால் நியமிக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அவன்தான் நம்முடைய சங்கதிகளை விசாரிப்பான். அவன் அரசன் உள்ள வரையில் உத்ராட்ச பூனை வேஷம் போட்டுக்கொண்டு வந்தான். அரசன் இறந்த பிறகு அவனுடைய யதார்த்த சுரூபத்தை காட்டிவிட்டான். யமனுக்கு தர்மராஜா என்கிற பெயர் வாய்த்தது போல் இவனுக்கு நியாயாதிபதி என்கிற பெயர் கிடைத்திருக்கின்றது. அவன் சிஷ்ட நிகிரகமும் துஷ்டா நிகிரகமும் செய்கிறதையன்றி அவன் துஷ்ட நிகிரகமும் சிஷ்டானுகிரகமும் செய்கிறதில்லை. ஒரு மாசத்தில் ஒரு தரம் அல்லது 2 தரம் தான் நியாய சபைக்கு வருகிற வழக்கம். அந்த ஒரு நாளையும் கெடுகிற குடிகள் 1000க்கு அதிகமாயிருக்கலாம். அவன் நியாயா நியாயங்களை பார்த்து தீர்மானிக்காமல் குருட்டு நியாயமாக 6 மாசம் வரையில் வாதிகள் பட்சத்திலும் 6 மாசம் வரை பிரதிவாதிகள் பட்சத்திலும் தீர்மானிக்கிற வழக்கம். இப்போது வாதிகள் பட்சம் தீர்மானிக்கிற காலமானபடியால் நம்மேல் வந்திருக்கிற வழக்குகளை நமக்கு பிரதிகூலமாகவும் வாதிகளுக்கு அனுகூலமாகவும் தீர்ப்பான் என்கிறதற்கு சந்தேகமில்லை. நாம் பிராணனுடன் வீட்டுக்கு திரும்பி போய் நம்முடைய பெஞ்சாதி பிள்ளைகள் முகத்தில் விழிப்போம் என்கிற நம்பிக்கையை கட்டோடே விட்டுவிட வேண்டியதுதான் என்றான். இதை கேட்ட உடனே எனக்கு உண்டான துயரம் எப்படிப்பட்டதென்றால், அதற்கு முன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட துயரத்தை நான் அனுபவித்ததில்லை. தேவராஜ பிள்ளைக்கு சாட்சி சொன்னதற்காக விசாரணை கர்த்தர்கள் விதித்த தண்டனைக்கு தப்பி, மதயானைக்கு தப்பி, இந்த பாவிகளுடைய ஊரிலே இறக்கவா வந்தோம் என்று நினைத்து நினைத்து நெஞ்சம் புண்ணாகி கலங்கினேன். கண் குருடானாலும் நித்திரைக்கு குறைவில்லை என்பது போல நியாயாதிபதி தினந்தோறும் நியாய சபைக்கு வராவிட்டாலும் அவன் என்றைக்கு வருவான் என்கிற நிச்சயம் தெரியாமையினால் நாங்கள் தினந்தோறும் நியாய சபைக்கு போய் அலைந்து கொண்டு வந்தோம். அவன் 20 நாளைக்கு பிறகு ஒரு நாள் விசாரிக்க ஆரம்பித்தான். சக்கிலியனுடைய வழக்கு முதல் வழக்கானதால் நியாயாதிபதி சக்கிலியனுடைய வாதத்தையும் என்னுடைய வாதத்தையும் கேட்டுக்கொண்டு தீர்மானம் சொல்லத் தொடங்கினான். நியாயாதிபதி என்னை பார்த்து, சக்கிலியனை சந்தோஷப்படுத்துவதாக நீ ஒப்புக்கொண்டபடியால் நீ நாளைய தினம் அருணோதயத்துக்கு முன் அவனை நீ எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி செய்ய தவறினால் நாளை தினம் விடிந்த உடனே அவன் உன்னுடைய பிராணனை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டியதுதான் என்றான். இதை கேட்ட உடனே இடியோசையை கேட்ட நாகம் போல் நடுநடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போனேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு வழக்கின் தீர்மானத்தை கொண்டு மற்ற வழக்குகள் எப்படி தீரும் என்பதை நான் அறிந்து கொண்டபடியால் இனிமேல் என் பிராணன் எனக்கு சொந்தமல்லவென்று நிச்சயித்து கொண்டேன். பிராணனை இழப்பது நிச்சயமாயிருந்தாலும் அந்த விபத்தை தடுக்கும் பொருட்டு என்ன உபாயம் செய்யலாம் என்று ஆலோசித்தேன். எனக்கு அண்ட சாஸ்திரம் தெரியுமானதால் மறுநாள் சூரிய கிரகணம் என்றும், அது பாதாள கிரகணமானதால் நெடுநேரம் வரையில் சூரியன் ஒருவருக்கும் தோன்றாதென்றும் நான் சாஸ்திரத்தினால் அறிந்து கொண்டதும் தவிர அந்த ஊராருக்கு கிரகணம் கணிக்கிற முறையே தெரியாதென்றும் தெரிந்து கொண்டேன். நான் அந்த நியாயாதிபதியை பார்த்து, நாளைய தினம் பொழுது விடுகிறதற்கு முன் நான் சக்கிலியனை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்று அநீதமாக தீர்மானம் செய்திருக்கிறீர்கள், நாளை தினம் பொழுது விடியாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றேன். அவன் நாளைக்கு பொழுது விடியாதபடி செய்ய உன்னால் ஆகுமா என்றான். என்னால் ஆகும் என்பதும் ஆகாதென்பதும் நாளை தினம் பார்த்து கொள்ளலாம் என்றேன். அவன் கோபத்துடன் என்னை நோக்கி, நீ பொழுது விடியாதபடி செய்தால் நீ சமர்த்தன்தான். நாளைக்கு வழக்குப்படி பொழுது விடிந்தால் உனக்கு இறுதி உண்டாகும் என்பது உறுதிதான். இவ்விரண்டில் ஒன்று தெரிந்த பிறகுதான் மற்ற வழக்குகள் விசாரிக்கப்படும் என்று சொல்லி முருகாவேஷத்துடன் வீட்டுக்கு போய்விட்டான். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து, யானை தன் தலைமேலே தானே மண்ணை போட்டு கொள்வது போல நீயே உனக்கு தீங்கை தேடிக்கொண்டாயே, பொழுது விடியாதபடி செய்ய உன்னால் கூடுமா என்று என்னை தூஷித்தார்கள். அநேகர் நான் சொன்னபடி நடந்தாலும் நடக்கும் என்று பயந்து கொண்டு அன்று இராமொழுதும் தூங்காமலிருந்ததாக கேள்விப்பட்டேன். நானும் அந்த இரா முழுவதும் நித்திரை செய்யாமல் மந்திர தந்திரங்கள் செய்வது போல மாமாளம் பண்ணினதும் தவிர ஒரு வெண்பாவும் பாடி பிரசுரம் செய்தேன். முடியரசன் போன பின்பு மூர்க்களெல்லாம் கூடி குடியரசென்றோர் பெயரை கூறி நெடிய பழுதே புரியும் இந்த பாலூரதனில் பொழியே பொழுதே விடியாமல் போ. மறுநாள் கிரகணம் பிடித்து கொண்டபடியால் வெகுநேரம் வரையில் பொழுது விடியவே இல்லை. இதை பார்த்தவுடனே பட்டணம் கிடுகிடுத்து போய்விட்டது. அந்த நியாயாதிபதி பொழுது விடியவில்லை என்று தெரிந்தவுடனே புறப்பட்டு காவற்குடத்துக்கு ஓடி வந்தான். அவனை கண்டவுடனே ஜனங்கள் மண்ணை வாரி இரத்து, அட பாவி சண்டாளா, அந்த புண்ணியவானுக்கு விரோதமாக தீர்மானம் செய்து பொழுது விடியாதபடி பண்ணிவிட்டாயே என்று வாயில் வந்தபடி அவனை தூஷித்தார்கள். அவன் என்னிடத்தில் வந்து நமஸ்காரம் செய்து, சுவாமி, உங்களுடைய மகிமையை அறியாமல் அபராதம் செய்து விட்டேன். சக்கிலியின் பக்கத்தில் நான் தீர்மானத்தை இப்போதே மாற்றி விடுகிறேன். பொழுது விடியும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். மற்ற ஜனங்களும் அந்தப்படி கிருபை செய்ய வேண்டும் என்று என் காலில் விழுந்து கும்பிட்டார்கள். நான் ஜனங்களை பார்த்து, பொழுது விடிந்த உடனே நீங்கள் குடியரசனை நீக்கி ஒரு அரசனை நியமித்துக் கொள்வதாக எனக்கு வாக்கு தத்தம் செய்தால் நான் பொழுது விடியும்படி செய்கிறேன் என்றேன். அவர்கள் அந்தப்படி வாக்கு தத்தம் செய்தார்கள். கிரகணம் விடுகிற சமயம் நெருங்கிவிட்டதால் இனிமேல் நான் தாமதம் செய்தால் என்னை அல்லாமல் பொழுது விடிந்து போகும் என்று பயந்து கொண்டு நான் உடனே ஒரு வெண்பா பாடினேன். வாடு பயிர்க்கு வரும் மாமலை போல் நைந்துருகி நாடு மகவு குதவு நற்றாய்போல் நாடு முழுதே அழுதேங்க மூடு மிருள் நீங்க பொழுதே விடிவா இப்போது. என் பாட்டு முடிந்த உடனே கிரகணம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி வெளிச்சம் காண ஆரம்பித்தது. அப்போது மேகக்கூட்டங்கள் சூரியனை மறைத்து கொண்டபடியால் கிரகணம் விடுகிற சமாச்சாரம் ஜனங்களுக்கு தெரியாது. கிரகணம் முழுதும் நீங்கின உடனே சூரியன் ஜகஜோதியாய் பிரகாசிக்க ஆரம்பித்தது. உடனே ஜனங்களுக்கு உண்டான சந்தோஷத்தையும் அவர்கள் எனக்கு செய்த ஸ்தோத்திரங்களையும் நான் விவரிக்கவும் வேண்டுமா? அவர்கள் என்னை மட்டுமில்லாமல் புகழ்ந்த பிற்பாடு என்னை பார்த்து, சுவாமி, உங்களுடைய உத்தரவுப்படி நாங்கள் இன்றைய தினமே ஒரு அரசனை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாங்கள் தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டு பட்டத்து யானையை சிங்காரித்து அதன் கையிலே பூமாலையை கொடுத்து அனுப்புவோம். அந்த யானை யார் கழுத்திலே பூமாலையை போட்டு தன் முதுகிலே தூக்கி வைத்து கொள்கிறதோ அவரை அரசனாக நாங்கள் அங்கீகரித்து கொள்வது வழக்கமாயிருக்கிறது. ஆகையால் அந்தப்படி செய்ய உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் செலவு பெற்று கொண்டு போய்விட்டார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 35 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.